அரைக்கணும். இரும்பு சத்துள்ள உணவை தான் உண்ணணும். இரும்பு பாத்திரத்தில் என்றும் சமைக்கணும். இரும்பு சத்துள்ள உணவை தான் உண்ணணும். மண்ணை வளமாக்க நீரது தேவை. மனிதனை வளமாக்கும் மாதர்களின் சேவை.
வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரேடியோ கொத்தகிரி 90.4. இன்றைய மலையரசி சுகமா நிகழ்ச்சியில் த்ரீ ரோசஸ் குழுவினர் ஒரு இதய நோயால் பாதிக்கப்பட்ட ஒருவரின் கதையை கேட்கலாமா? திரு எஸ் லால், 45 வயசு, டில்லியில் வாழும் ஒரு சுறுசுறுப்பான நிர்வாகத்துறையில் பணிபுரியும் அதிகாரி. நீண்ட நாட்களாக எந்த ஒரு நோயின் துன்பமும் கண்டு அறியாதவர். மருந்து உட்கொண்டதும் கிடையாது. சில மாதங்களுக்கு முன் அவருக்கு மார்பின் இடப்புறம் கனமாக இருப்பதாக உணர்ந்தார். மெத்தைப்படி ஏறும்போது அதனை உணர்ந்தார். களைப்பினால் ஏற்பட்டது என நினைத்து அவர் அதனை கண்டு கொள்ளவில்லை. ஆனால் ஒரு மாதத்திற்குள் கனமாக இருந்த உணர்வு மாறி மார்பின் இடப்புறம் ஒரு வழியாக ஆயிற்று. அந்த வழி இடது கைக்கு பரவியதை கண்டார். தனது உடலின் வலிமை குன்றியதால் இருக்கலாமோ என்று கருதி அதனை சோதிக்க திரு லால் அவர்கள் காலையில் சிறிது தூரம் தினமும் நடக்க ஆரம்பித்தார். சுமார் 500 கஜம் கடக்கும் போது வலி மறுபடியும் தோன்ற ஆரம்பிக்கும். நடப்பதை நிறுத்தி ஓய்வு எடுக்கும் போது வலி நீங்கிவிடும். தனது மனைவியிடம் அதை பற்றி சொன்னார். மறுநாள் அவர்கள் இருவரும் தங்களது குடும்ப வைத்தியராகிய டாக்டர் பூரியிடம் சென்று நடந்ததை சொன்னார்கள். இசிஜி வரைபடத்தில் எந்த மாற்றமும் காணப்படவில்லை. டாக்டர் பூரி அவர் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் அல்லது ட்ரெமிஸ் டெஸ்ட் எனும் ஒரு சோதனை செய்யும்படி சொன்னார். அந்த சோதனையில் 3 நிமிடங்கள் கடந்தவுடன் நோய் இருப்பதை காட்டியது. அவர் இதய நோய், நெஞ்சுவலி அல்லது கரோனரி ஆர்டிஸ்ட் என்னும் நோயில் வருவதாய் அவருக்கு சொன்னார்கள். அதன்பின் அவரது சிகரெட் புகைத்தல், அதிக கொலஸ்ட்ரால், உயர் மன அழுத்தம் ஆகியவைகளை அவரது நெஞ்சு நோய்க்கும் இதய இரத்த குழாய் அடைப்பிற்கும் காரணங்கள் என்று கூறினார்கள். நேர்களே, இவ்வளோ நேரமாக இந்த கதையை கேட்டோம் தானே? தனித்துவமான இதயத்தை பற்றி ஒரு சில தகவல்களை சொல்ல வராங்க, கேட்கலாமா?
நம் உயிர் உள்ளவரை நம் வாழ்வையும் அதன் பலதரப்பட்ட செய்திகளையும் நடவடிக்கைகளையும் ஆராய்தல் இயல்பு. அதுவும் உயிரியல் துறையில் ஈடுபாடு உள்ள ஒவ்வொருவருக்கும் அது மிக ரசமான ஒரு வேலை. அதிலும் இதயத்தின் நடவடிக்கைகளை பற்றி ஆராய்தல் உயிரியல் துறையிலேயே மிக மிக அற்புதமான, முக்கியமான, ருசிகரமான ஆராய்ச்சியாகும். ஏனெனில் அது உடலின் மிக சக்தி வாய்ந்த இயங்கும் உறுப்பு. தாயின் கருப்பையிலேயே அதன் வேலை ஆரம்பமாகி விடுகிறது. இரவு பகல் இடைவிடாத வாழ்நாள் முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. தாயின் கருப்பையிலே இதய துடிப்பின் ஓசையை உணரும் போது பிற்கால மனிதன் ஒருவனின் வாழ்வு ஆரம்பமாகிவிட்டது என்று மருத்துவர்கள் அறிந்து கொள்கிறார்கள். இதயத்தின் துடிப்பு நின்றுவிட்டால், நாடி துடிப்பு ஏற்படவில்லை என்றால் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று பொருள். இதயத்தின் கடைசி ஒளியுடன் உயிரும் பிரிந்து விட்டது என்று கூறுகிறோம். ஆனால் நவீன அறிவியல் ஆராய்ச்சிகள் முன்னேறி கொண்டிருக்கின்றன. அதன் பலனாக இப்போது நின்றுவிட்ட ஒரு இதயத்தை மறுபடியும் துடிக்க வைப்பது சாத்தியமாகிறது. இதயம் இவ்வாறு மறுபடியும் செயலாற்றுவது அது உடலினின்றும் பிரிக்கப்பட்ட பின்பும் இயங்கும் அதிசயமான தன்மையை மருத்துவ உலகம் சாதித்து வருகிறது.
நேர்களே, தனித்துவமான இதயத்தை பற்றி ஒரு சில தகவல்களை கேட்டோம் அல்லவா?
உடற்பயிற்சியும் விளையாட்டும். நமது உடலில் உறுப்புகள் வேலை செய்வது, அதிலும் குறிப்பாக இரத்த சுழற்சி மண்டலம் இயங்குவது நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை பொறுத்தே அமைகிறது. அதாவது வேலை செய்து கொண்டிருக்கிறோமா அல்லது ஓய்வெடுக்கிறோமா, படுத்து கொண்டிருக்கிறோமா அல்லது உட்கார்ந்து கொண்டோ மெதுவாக நடக்கிறோமா அல்லது வேகமாக ஓடுகிறோமா என்பதை பற்றி பொறுத்து உள்ளது. உழைப்பு முடிந்து 2 அல்லது 3 நிமிடங்களுக்குள் நாடி துடிப்பு தமனிகளின் அழுத்தமும் பழைய நிலையை அடைந்துவிடும். உடல் உழைப்பின் போது இதய துடிப்பின் வேகமாகவும் இரத்த அழுத்தமும் எவ்வளவு அதிகரிக்கும் அதன் பின்னர் அது எவ்வளவு சீக்கிரமாக சாதாரணமான நிலையை அடையும் என்பது பழக்கத்தை பொறுத்தது. நல்ல ஆரோக்கியத்திற்கு எது சிறந்தது, அதிக உழைப்பா அல்லது அதிக ஓய்வா? இது அர்த்தமற்ற கேள்வி. ஏனெனில் நல்ல சாதாரண ஆரோக்கியத்திற்கு இவ்விரண்டும் தேவையே. ஓய்வும் தூக்கமும் நமக்கு தேவையே, ஆனால் வேலை செய்வதும் அவசியமே. உடற்பயிற்சியும் விளையாட்டு உடல் நன்கு வளர மிகவும் அவசியமானவை. குறிப்பாக இரத்த ஓட்ட மண்டலம் உடற்பயிற்சியினால் சாதகமான பலன்களை அடைகிறது. உடற்பயிற்சி என்பது குறிப்பிட்ட சில உடல் இயக்கங்களை அடிப்படையாக கொண்டது. அதன் நோக்கம் தசைகளை வலுப்படுத்துவதும் மற்ற எல்லா உறுப்புகளையும் அதன் மூலம் வலுவுற செய்தலுமே. தசைகளின் இயக்கத்தை அடிப்படையாக கொண்ட பழக்கங்கள் வளர்வதற்கும் உடற்பயிற்சி உதவுகிறது. உடலின் பற்பல உறுப்புகளும் பல மண்டலங்களும் சரியானபடி ஒத்துழைத்து இயங்குவதற்கும் அது ஒரு காரணமாக இருக்கிறது. ஒரு மனிதனின் உடலில் செயல்முறைகள் அனைத்தையும் மத்திய நரம்பு மண்டலம் கட்டுப்படுத்தப்படுகிறது என்று நாம் திரும்ப திரும்ப கூறியிருக்கிறோம். உடற்பயிற்சி கார்டெக்ஸ் பகுதியின் வேலைகளை எளிதாக்குகிறது. பள்ளி செல்லும் பருவத்திற்கு முன்பும் பள்ளி செல்லும் வயதிலும் குழந்தைகள் உடற்பயிற்சி செய்வதை பெற்றோர்கள் அக்குழந்தைகள் பலவீனமாக இருக்கின்றன என்றோ, சோகை பிடித்து எளிதில் களைப்படைந்து விடுவர் என்ற காரணத்தினாலோ தடுக்கக்கூடாது. அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு தான் மிக முக்கியமான உடற்பயிற்சி அத்தியாவசியமாகிறது. ஏனெனில் உடற்பயிற்சியின் மூலம்தான் இரத்த சுழற்சி மண்டலமும் உடல் முழுவதும் வளர்ச்சியுற்று பலம் பொருந்தியதாகிறது.
நேயர்களே, இதயத்தை பாதுகாக்க உடற்பயிற்சி மற்றும் விளையாட்டை பத்தி சில தகவல்களை கேட்டோம் அல்லவா? நேயர்களே, உடற்பயிற்சி மற்றும் விளையாட்டு மட்டும் இல்லாம வேலை செய்யறவங்க ஓய்வு தேவைதான். எனவே இப்ப அதை பத்தி கொஞ்சம் கேட்கலாமா? வேலையும் ஓய்வும். உழைக்கும் போது நரம்பு மண்டலமும் அல்லது உழைப்பில் பங்கு கொள்ளும் தசைகளும் சோர்வுற்று விடுவதால் மட்டுமே நமக்கு களைப்பு ஏற்படுகிறது என்பதல்ல. எவ்வளவு துரிதமாக களைப்பு ஏற்படுகிறது என்பது நாம் அவ்வேளையில் எவ்வித உணர்ச்சியுடன் செயல்படுகிறோம் என்பதை பொறுத்தது. ரசனையின்றி உற்சாகமின்றி நாம் சோர்வழிக்கும் வேலையில் ஈடுபடும் போது சீக்கிரத்திலேயே களைப்பு ஏற்பட்டு விடுகிறது. ஆனால் மிகவும் விருப்பத்துடன் ஒரே மாதிரியின்றி பலதரப்பட்ட வேலைகளில் ஈடுபடும் போது, முந்தைய வேலையில் ஈடுபடும் போது எவ்வளவு உடல் அல்லது மன உழைப்பு ஏற்படுகிறதோ அதே அளவு ஏற்பட்ட போதிலும் கூட அவ்வளவு சீக்கிரம் களைப்பு ஏற்படுவதில்லை. இசை அல்லது மகிழ்ச்சி ஊட்டும் பேச்சு இவற்றை கேட்பதனால் களைப்பு நீங்கி விடுகிறது என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. உடல் ஆரோக்கியத்துக்கும் உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது என்று உடலியல் மருத்துவர்கள் கண்டுபிடித்துள்ளனர். உடன்பாடான அல்லது எதிர்மறையான உணர்வுகள் இரத்த ஓட்ட மண்டலத்தின் மீது ஓரளவிற்கு ஆதிக்கம் செலுத்துகிறது. உடன்பாடான உணர்வு மூளையின் கார்டெக்ஸ் பகுதியில் ஏற்படும் தூண்டல் உள்ளடக்குதல் போன்ற நிகழ்ச்சிகளை துருதிப்படுத்துவதோடு கூட பரிவு நரம்புகளின் தூண்டுதலையும் அதிகப்படுத்தி இரத்தத்தில் அதிகமான அட்ரினலின் சேருமாறு செய்கிறது. திறந்த வெளியில் நீண்ட நேரம் தங்குவதால் ஆழ்ந்த சுவாசத்தையும் அதன் மூலம் இரத்தத்திற்கு அதிக பிராணவாயு கிடைத்தலையும் தீவிரப்படுத்துகிறது. கடின உழைப்பினை மேற்கொள்ளும் விவசாயிகளுக்கு ஏற்படும் ஒரு வசதி. மத்திய நரம்பு மண்டலம் அதன் மூலம் அமைதியுறுகிறது. இதயமும் இரத்த ஓட்ட உறுப்புகளும் நன்றாக வேலை செய்யும் நிலையை அளிக்கின்றன. அதிலும் முக்கியமான கடினமான தசை வேலையின் போது அம்மாதிரி நிலைமை மிகவும் அவசியம். சூரிய ஒளி, காற்று, உஷ்ணநிலை மாற்றம் இவைகளுக்கு உடல் ஆளாக்கப்பட்டால் அது ஆரோக்கியத்தை கெடுக்கிறது. இன்று சில தொழில் நிறுவனங்களில் வேலை செய்வதற்காக சிறந்த நிலைமைகளை ஏற்படுத்துவதை குறிக்கோளாக கொண்டுள்ளன. தொழிற்கூடங்களின் நல்ல காற்றோட்டம், தகுந்த சீதோஷண நிலை, போதுமான வெளிச்சம், காற்றில் ஈரப்பசை தகுந்த அளவில் இருத்தல் போன்றவை காணப்படுகிறது. அம்மாதிரி சூழ்நிலைகளில் வேலை செய்தல் உடல் ஆரோக்கியத்தை வளப்படுத்துவதுடன் நல்ல உடல் மன வளர்ச்சிக்கும் சாதகமாக இருக்கிறது. சில விதமான இதய இரத்த ஓட்ட நரம்பு நோய் கொண்டவர்களுக்கு வேலை செய்வதன் மூலமாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது. பல இதய இரத்த ஓட்ட நோய்களில் சரியான வேலையை தேர்ந்தெடுத்தல் மிக முக்கியமானது. இதற்காக தகுந்த முறையில் பரிசோதனை செய்து அந்த நோயாளி எவ்வளவு வேலை செய்ய முடியும் என்பது கண்டுபிடிக்கப்பட வேண்டும்.
நோயாளியின் வேலை, அவன் வேலை செய்யும் சூழ்நிலைகள், அவ்வேலைக்கு எவ்வளவு உடல் மன உழைப்பு தேவைப்படுகிறது என்பதெல்லாம் நிர்ணயிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நோயாளியின் உடல் நலனை பெறுவதற்கு தகுந்த வேலை நிலையை கண்டுபிடித்து கூற முடியும். சில நோயாளிகளுக்கு இரவு நேர பணியிலிருந்து பகல் நேர பணி மாற்ற வேண்டி வரலாம். சிலருக்கு வெப்பமான அல்லது குளிர்ந்த இடங்களில் வேலை செய்வதை மாற்ற வேண்டி வரலாம். இன்னும் சிலருக்கு நின்று பார்க்கும் வேலையிலிருந்து ஓர் இடத்தில் அமர்ந்து பார்க்கும் வேலைக்கு மாற்ற வேண்டி வரலாம். அப்படி தகுந்த வேலையை கண்டுபிடிக்கும் முன்பு அந்நோயாளியின் அனுபவம், பழக்கங்கள், வேலை செய்வதில் அவருக்கு உள்ள பற்று, வேலை செய்யும் இடத்தில் அவர் பழகும் முறை ஆகியவற்றை கணக்கில் எடுத்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் நீண்ட நேரம் அசையாமல் நின்று கொண்டிருந்தால் அவனது இரத்த சுழற்சி மண்டலம் வேகமாக பதிக்கப்படுவதால் அது சீக்கிரத்தில் களைப்படைந்து விடுகிறது. இதன் காரணம் என்னவெனில், கை கால்களை அசைக்கும் போது, வேறு ஏதாவது எளிய வேலைகளை செய்யும் போது இரத்த உறுப்புகளிலிருந்து இதயத்திற்கு எளிதில் பாயும். இவ்வாறு இரத்த பாய்வதற்கு உதவும் இரத்த சுழற்சி சாதனம் மனிதன் அசைவற்று நிற்கும் போது வேலை செய்வது இல்லை. இதனால் அசைவின்றி இருக்கும் போது இதயம் சற்று அதிகமாக உழைக்க வேண்டியதாகிறது.
நேயர்களே, உடற்பயிற்சி மற்றும் விளையாட்டு மட்டும் இல்லாமல் வேலை செய்கிறவங்க ஓய்வு தேவைதான் என இப்போது நிறைய தகவல் மூலம் கேட்டோமல்ல. இப்போது இதயமும் மூளையும் என்ற தலைப்பில் சில தகவல்களை கேட்கலாமா?
இதயமும் மூளையும் சமூக சுற்றுப்புற சூழ்நிலைகளுக்கு ஏற்ப, மனநிலைகளுக்கு ஏற்ப இயற்கையாகவே எளிதில் எவ்வாறு இரத்த சுழற்சி மண்டலம் மாறுபடுகிறது என்பது முக்கியம். உடல் ஆரோக்கியமானவர்களிடமும் நோயாளிகளிடமும் மருத்துவர்கள் நடத்திய பல பரிசோதனை முடிவுகளும் இதற்கு ஆதாரங்களாக அமைகிறது. மூளை பகுதியில் கோளாறுகள் ஆரம்ப கட்டத்தில் நியூராசிஸ் என்று கூறப்படும் இதய இரத்த சுழற்சி உறுப்புகளின் நோயை வளர்க்கின்றனர். எனவே இதய நோயை தடுக்க நியூராசிஸே, அதாவது மூளை நரம்புகளை தடுப்பது மிகவும் முக்கியமாகும். நவீன அறிவியல் சோதனை கூடத்தில் செயற்கை முறையில் நரம்புகளுக்கு நியூராசிஸ் உண்டாகப்பட்டது. அப்பரிசோதனைகளிலிருந்து பெருமளவிற்கு அந்நோயின் காரணங்களையும் தடுக்கும் முறைகளையும் அறிந்து கொள்ள முடிந்தது. நிலையுறுத்தப்பட்ட பிரதிபலிப்புகளை பற்றி பரிசோதனைகளில் மூளை கோளாறை ஏற்படுத்தும் பரிசோதனைகளின் போதும் நாம் காணும் ஒரு உண்மை, பலவிதமான நரம்புகளும் ஒரே விதமான தூண்டுதல் உணர்விற்கு பலவிதமாக செயல்படுகின்றனர் என்பதுதான். இவ்வுண்மையின் பலனாக ஒரு முடிவுக்கு வர வேண்டியது உள்ளது. அதாவது, பலதரப்பட்ட மூளை இயக்கங்கள் நரம்புகள் இருப்பதால் தான் ஒரே விதமான தூண்டுதல் உணர்விற்கு நரம்புகள் பலவிதமாக செயல்பட முடிகிறது.
ஒருவரிடமும் சுமூகமாக பேசி பழகாமல் எப்போதும் என்றிருக்கும் இயல்பு படைத்தவர்களின் நரம்பு மண்டலத்தில் உள்ளடங்குதல் நிலை மேலோங்கி நிற்கிறது. அப்படிப்பட்ட ஒருவனுக்கு வாழ்வில் ஏற்படும் சம்பவமும் உள்ளடங்குதலின் சாதனமாகவே இருக்கிறது. ஏனெனில் அவன் எதையுமே நம்புவதில்லை, எதிலும் பிடிப்பிருப்பதில்லை, எந்த விஷயத்திலும் இருண்ட பகுதியே அவன் காண்கிறான், எதிலும் துன்பத்தையே அவன் எதிர்பார்க்கிறான். ஆனால் பதட்டமுள்ளவர்களோ அளவுக்கு மீறி உணர்ச்சி வசப்படுவர்களாகவும், எளிதில் எந்த உணர்ச்சியாலும் தாக்கப்படுபவர்களாகவும், சற்று முன் கோபப்படுபவர்களாகவும் இருக்கின்றார்கள். நேயர்களே, இதயமும் மூளையும் என்ற தலைப்பில் சில தகவல்களை கேட்டோம் அல்லவா? அடுத்தது இதயமும் தொடர்புடைய நோய்கள் பற்றி கேட்கலாமா?
இதய நரம்பு கோளாறு. உயிர் நரம்பு கிரியையில் ஏற்படும் நியூரோசிஸின் ஒரு பகுதியே இதய நரம்பு கோளாறு. தீவிரமான மன உளைச்சலினால் திடீரென்று ஏற்படும் அசாதாரணமான கடினமான ஒரு பிரச்சனையை பற்றி சிந்திக்க வேண்டிய மனதில் கார்டெக்ஸின் செயலில் குழப்பம் உண்டாகி அதுவே மூளை கோளாறாக வளர்ந்து விடலாம். நரம்பு மண்டலத்தில் முக்கிய பகுதிகளில் வேலை படிப்படியாக தீவிரமடைந்தால் அம்மண்டலம் அந்த வேலையை செய்து முடிக்க பழகிவிடுகிறது. புதிய சூழ்நிலைக்கு தக்கவாறு அது தன்னை மாற்றி அமைத்து கொள்ளும். அப்பொழுது எந்தவித கோளாறும் ஏற்படுவதும் இல்லை. ஆனால் நீண்ட காலமாக அடிக்கடி ஏற்பட்டு கொண்டிருக்கும் மன உளைச்சல், உதாரணமாக குடும்பத்திலோ அல்லது வேலை பார்க்கும் இடத்திலோ ஏற்படும் மன துயரங்கள், வெறுப்பு, மன போராட்டங்கள், அதிக நரம்பு வேலை, போதுமான ஓய்வில்லாமை, இவை அனைத்தும் மூளை கோளாறு சென்று முடிவடையலாம். பிற உயிரினங்களை வைத்து பரிசோதனை செய்ததில் உடலில் உறுப்புகள், உதாரணமாக நாளமில்லா சுரப்பிகள் பழுதுபட்டிருக்கும் போது மூளை கோளாறு வேகமாக ஏற்படுகிறது. மனிதர்களுக்கு அதே போன்றதுதான். உதாரணமாக பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த சுரப்பிகளில் வேலை திடீரென்று மாற்றம் அடையும் போது சில சமயங்களில் மூளை கோளாறு ஏற்படலாம். சில வேலைகளில் நெடுங்காலமாகவே பழுதுபட்டிருக்கும் சில உள்ளுறுப்புகளின் காரணமாகவும் மூளை கோளாறு ஏற்படுவது உண்டு. மன உளைச்சலின் விளைவாக ஏற்படும் மூளை கோளாறு ஏற்கனவே இதய நோய் உள்ளவர்களுக்குத்தான் ஏற்படுகிறது. இம்மாதிரியான சந்தர்ப்பங்களில் அது அடிப்படை வியாதியை மேலும் கூடுதலாக்கி அம்மனிதர்களை செயலற்றவர்களாக ஆக்கிவிடுகிறது. உதாரணமாக ஒரு சோதனையில் ஒரு பெண்ணிற்கு இதய நோய் உண்டே தவிர மற்ற இரத்த சுழற்சி பலவீனங்கள் எதுவும் கிடையாது. அவள் கடினமாக உடல் உழைப்பு செய்வதற்கு பழக்கப்பட்டிருந்தாள். ஆனால் அவளுக்கு திடீரென்று ஏற்பட்ட ஒரு மன உளைச்சலுக்கு சித்தபமைக்கு பிறகு அவளது இதய துடிப்பு கெட்டு கால்களிலும் வீக்கம் ஏற்பட்டு அதன் காரணமாக வேலை விட்டு நீங்க வேண்டியதாகிவிட்டது. இந்த சித்தபிரமை நீங்கிய பின்னர் அந்த நோயாளியின் இதயம் பழைய நிலையே அடைந்தவுடன் அவர்களுக்கு வேலை செய்யும் திறனும் பழையபடி ஏற்பட்டுவிட்டது. ஒருவன் கூறும் ஒரு சொல் எப்படி அதை கேட்பவனுக்கு அது ஒரு அனுசரிப்பது தூண்டுதலாகி அதன் மூலம் அவனது இதயமும் இரத்த ஓட்ட மண்டலமும் வேறு சில உறுப்புகளும் பாதிக்கப்பட்டு உள்ளன என்பதை பரிசோதனைகளை விளக்கி காட்டின. இதனால்தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே திருவள்ளுவர் தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டுவிடு என்று கூறினார். ஒரு வார்த்தை ஒருவனது இதய துடிப்பின் வேகத்தை குறைக்கவோ கூட்டவோ முடியும். இரத்த அழுத்தத்தை அதிகரிக்க செய்யலாம். கண்களின் கண்மணிகளை விரிவாக்கலாம். அருவறுக்கத்தக்க அல்லது பிடிக்காத வார்த்தைகளில் எல்லாத்தையும் அல்லது சில வார்த்தைகளோ குறிப்புகளோ ஏன் இதய நரம்பு கோளாறை ஏற்படுத்துகின்றன என்பதை மேற்சொன்ன பரிசோதனைகள் தெளிவாக காட்டின. இதன் பொருட்டு இன்னும் ஒரு படி மேலே போன திருவள்ளுவர்
ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின் நின்று ஆகாதாகிவிடும். மனிதர்களுள் தொடர்பேற்படுத்தும் பேச்சின் இந்த மகத்தான பங்கை நாம் சரிவர புரிந்து கொள்ளுதல் வேண்டும். அவ்வாறு புரிந்து கொண்டால்தான் இயற்கை அளித்துள்ள இந்த விந்தையான பரீட்சை ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் உபயோகப்படுத்த முடியும். நேர்களே, இதயமும் தொடர்புடைய நோய்கள் பற்றி நிறைய தகவல்களை கேட்டோம் அல்லவா? நேர்களே, இப்போது பிறவி இதய அடைப்பு, இப்போ அதை பத்தி சில தகவல் மூலம் கேட்கலாமா? பிறவி இதய அடைப்பு. பிறவியில இதய அடைப்பு கோளாறு உள்ளவருக்கோ அண்மை காலத்தில் அறுவை சிகிச்சை அளிப்பது நடைமுறைக்கு வந்திருக்கிறது. இருதய அறுவை மருத்துவம் கண்டிருக்கும் மிகப்பெரிய சாதனைகளில் ஒன்று இது. பிறவி இதய அடைப்பு. பிறவியிலே இதய அடைப்பு கோளாறு உள்ளவருக்கு அண்மை காலத்தில் அறுவை சிகிச்சை அளிப்பது நடைமுறைக்கு வந்திருக்கிறது. இருதய அறுவை மருத்துவம் கண்டிருக்கும் மிகப்பெரிய சாதனைகளில் ஒன்று இது. கருநிலையிலே ஏற்படுகின்ற இந்த கோளாறுடன் பிறக்கும் குழந்தைகளுக்கு சிறிது காலத்துக்கு முன்பு வரை சிகிச்சை முறை ஏதும் இருந்ததில்லை. பிறவி இதய அடைப்புக்கும் கருநிலையிலே இருதய கோளாறு ஏற்படுவதற்கும் காரணங்கள் யாவை? பல காரணங்கள் உண்டு. தாயின் உயிரமைப்பில் கடுமையான வைட்டமின் பற்றாக்குறை, கர்ப்பத்தின் ஆரம்ப காலங்களில் ஏற்படும் சில வைரஸ் தொத்து நோய்கள், சாராய போதை நிலையில் கருத்தரித்தல், கதிரியக்க வீச்சினால் பாதிக்கப்படுதல், கருநிலையிலுள்ள சிசுவை எண்டோகார்டைட்டிஸ் நோயினால் பீடிக்கப்படுதல். பிறவி இதய அடைப்பு கோளாறு சாதாரணமாக தனியே ஏற்படுவதில்லை, பெரும்பாலும் வேறு எதனுடனாவது இணைந்தே வருகிறது. பிறவி இதய அடைப்பில் பல வகைகள் உண்டு. நீள்விரல்கள், உதடுகள், கன்னங்கள், திசுக்களுக்கு பிராணவாயு கிடைப்பது குறிப்பிடத்தக்கவாறு தடைப்பட்டு விடும். நீல நோயுடன் இணைந்து ஏற்படும் பிறவி இதய அடைப்பு வகைகள் குழந்தையின் வளர்ச்சிக்கு அபாயம் விளைவிப்பவை. சில சமயம் பிறவி இதய அடைப்பு இருப்பது பல ஆண்டுகளுக்கு கண்டுபிடிக்கப்படாமல் போவது உண்டு. இந்த கோளாறு உள்ள குழந்தைகளின் உடல் வளர்ச்சியும் மன வளர்ச்சியும் குன்றிவிடுகின்றன. ஆனால் தற்கால அறுவை மருத்துவத்தின் மிக பெரியதொரு சாதனையாகி பிறவி இதய அடைப்பு அறுவை சிகிச்சை இத்தகைய குழந்தைகளின் அவல நிலையை அடியோடு மாற செய்திருக்கிறது. இப்போது பிறவி இதய அடைப்பு பத்தி நிறைய தகவல்களை கேட்டோமல்லவா, அடுத்தது இதய தசையில் ஏற்படும் நோய்களை பத்தி கேட்கலாமா?
இதய தசையில் ஏற்படும் நோய்கள். இயல்பான ரசாயன நிகழ்ச்சியில் ஏற்படும் கோளாறுகளின் காரணமாக தற்காலிகமான மீண்டும் பழைய நிலைக்கு வரக்கூடிய சில மாற்றங்கள் இதய தசையில் ஏற்படலாம். அவற்றை இதய தசையில் டிஸ்டிபி என்று கூறுவார்கள். சோகை, நாளமில்லா சுரப்பிகளில் ஏற்படும் நோய், உடல் தடிப்பு அல்லது மெலிந்திருத்தல், தொற்று நோய்கள், சிறுநீரகங்களின் வீக்கம், கல்லீரலில் நோய் ஆகிய நோய்களுடன் சேர்ந்தே உண்டாகிறது. மேற்சின்ன நோய்களை தடுக்கும் நடவடிக்கைகளை மயோகார்டியல் டிஸ்டர்பியையும் தடுக்கிறது. இந்த நோயின் ஆரம்ப கட்டத்தில் நோயாளிகளின் நிலை பாதிக்கப்படுவது இல்லை. இவர்களது சாதாரண திறமையுணர்வு குறைவது இல்லை. சோகை பிடித்த அல்லது மிகவும் மெலிந்த சரீரம் உள்ளவர்களுக்கு இதய பலவீனம் ஏற்படுவதற்கான காரணம் போதுமான உணவு சத்து இல்லாததாலும், குறிப்பாக இதய தசைக்கு உணவு பிராணவாயும் இல்லாததால்தான் நோய்களின் உடல்நிலை பொதுவாக பலவீனம் அடைகிறது. உடற்பயிற்சி செய்யும் போது மூச்சு திணறும், இதய படபட என்று குறிகள் அனைத்தும் நோயாளிகளுக்கு இரும்பு சத்தும் வைட்டமின் சியும் கொடுக்கும் போது மறைந்து விடுகின்றனர். இத்துடன் இறைச்சியில் உள்ள புரதங்கள், காய்கறி பழங்கள், நீண்ட நேர ஓய்வு, நல்ல காற்று இவையும் சேர வேண்டும். கவனத்துடன் செய்யப்படும் உடற்பயிற்சி நல்ல பசி உண்டாகுவதற்கும், உட்கொண்ட உணவு நன்றாக உடலுடன் சேருவதற்கும், அதன் மூலம் இரத்த ஓட்டம் சீர்பட்டு இதய தசை பலமடைவதற்கு வழி செய்கிறது. அடிக்கடி ஏற்படும் இதய தசை நோயின் போது பல தசை நார்களுக்கும் பதிலாக கடின தசை உண்டாக்கி விடுகிறது. இப்படி உண்டான தசை சுருங்கும் தன்மையற்றது. எனவே எவ்வளவு அதிகமான கடின தசை உண்டாகிறதோ அந்த அளவுக்கு இதயமும் பலம் குறைவடையும்.
இதய உறையின் நோய்கள். பெரிகார்டிஸ் என்னும் நோயின் போது இதய தசை சுற்றியுள்ள உறை திசுவில் வீக்கம் ஏற்பட்டு அதன் பரப்பு கடினமாக ஆகின்றது. மேல்புறத்தில் மடிப்புகளும் ஏற்படுகின்றன. இதயம் சுருக்கமடையும் போது இந்த மடிப்புகள் ஒன்றோடொன்று உரசி ஒருவித முணுமுணுப்பு சப்தத்தை உண்டாக்கிறது. இதய துடிப்பை உணர்ந்து பார்க்கும் மருத்துவர்கள் இந்த முணுமுணுப்பு சப்தத்தை கேட்க முடியும். நோயாளிகளுக்கோ இதய பாகத்தில் ஒருவித வலி ஏற்படுகிறது. இதுதான் உலர்ந்த பெரிகார்டைட்டிஸ் எனப்படும். இது சீக்கிரமே மறைந்து விடலாம் அல்லது ஈர பெரிகார்டைட்டிஸ் ஆக மாறலாம். அதாவது இதய உறையினுள் ஒருவித திரவம் சுரக்கப்பட்டு இதயத்தின் வேலை பாதிக்கப்படுகிறது. சிகிச்சைகளின் மூலம் அத்திரவம் மறுபடி உட்கிரக்கப்பட்டு விடலாம். ஆனால் மறைய முடியாத அளவிற்கு திரவம் சேகரிக்கப்பட்டு விட்டால் ஒரு விசேஷ கருவியின் மூலம் அத்திரவம் வெளியேற்றப்பட வேண்டும். பெரிகார்டைட்டிஸ் என்பது மட்டும் தனித்து வரக்கூடிய வியாதி அல்ல. ஆனால் வாத காய்ச்சல், தொழுநோய், செப்டிஸ் போன்ற பல வியாதிகளின் போது உண்டாகக்கூடியது. அந்தந்த நோய்களை தடுப்பதற்காக நாம் எடுத்துக்கொள்ளும் நடவடிக்கைகளோ பெரிகார்டைட்டிஸ் வராமல் தடுக்கக்கூடியது. பெரிக்கார்டைட்டிஸ் நோய் ஏற்பட்டுவிட்டால் மருத்துவமனைகளில் தான் அதற்கு சிகிச்சை அளிக்க முடியும். நேர்களே, இவ்வளோ நேரமாக இதய தசையில் ஏற்படும் நோய்களை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம்ல. நேர்களே, இன்றைய மலையரசி சுகமா நிகழ்ச்சியில் த்ரீ ரோசஸ் குழுவினர் கூறிய ஒரு கதை, தனித்துவமான இதயத்தை பற்றி ஒரு சில தகவல்கள், இதயத்தை பாதுகாக்க உடற்பயிற்சி மற்றும் விளையாட்டு, வேலை செய்கிறவங்களுக்கு ஓய்வு தேவை, இதயமும் மூளையும் என்ற தலைப்பில் சில தகவல்கள், இதயமும் தொடர்புடைய நோய்கள் பற்றி நிறைய விஷயங்கள், பிறவி இதய அடைப்பை பற்றி நிறைய தகவல்கள், இதய தசையில் ஏற்படும் நோய்களை பத்தி நிறைய தகவல் மூலம் கேட்டோம்ல. நேர்களை, நீங்கள் இணைந்திருப்பது ரேடியோ கொத்தகிரி 90.4. மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி நேர்களை.